ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63 அதிகாரம் 1 வசனத்தை மையமாக கொண்டு 2 சத்திய உரையை நாம் கவனிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63 அதிகாரம் 1 வசனத்தை மையமாக கொண்டு ஏதோமின் சங்காரம், தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏடோம், ஏதோமின் சங்காரம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த 2 சத்திய உரையை கொடுக்கும்படியாக தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த சகோதரர் மணியல் இயேசுதாஸ் அவர்களை அனைவர் சார்பாக அன்போடு கூட அழைக்கிறோம். ஏதோமின் சங்காரம் என்கிற தலைப்பின் கீழாக 2 சத்திய உரை காணப்படும். பிரதர் மணியல்,
கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடவே நான் சார்ந்திருக்கிற தூத்துக்குடி கிளை சபையின் என்னுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே இந்த ஒரு வேளையிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பண்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த ஒரு நாளிலும் இந்த ஒரு வேளையிலே பரிசுத்தவான்களாகிய உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிடைச்சிட்ட இந்த ஒரு மாபெரும் வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் எல்லவிதமான நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தாழ்மையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரே, போன கிளாஸ்ல ஒரு அருமையான ஒரு சத்தியம் நாம் கேட்டோம். ஒரு அருமையான கேரக்டர், நம்முடைய போராட்டம் எவ்விதமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை அருமையாக தேவன் மத்தியில் பரிந்து கொடுத்துட்டார். அப்ப இந்த பகுதியில் நம்ம உங்க மத்தியில் எடுக்கக்கூடிய ஒரு தலைப்பானது ஒரு தீர்க்க தரிசன பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம் சகோதர சகோதரே. அப்ப உங்க மத்தியில நம்ம பேசுறதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பானது சகோதரர் சொன்ன விதமாக டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏடோம், ஏதோ மீன் சங்காரம். அப்ப இந்த பாடத்துக்கு நாம எடுத்துக்கொண்ட ஒரு ஆதார வசனப்பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 63 அதிகாரம் 1 வசனம். நீங்க ஒரு முறை அந்த வசனப்பகுதியை நீங்க வாசிக்கலாம்.
ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே.
அப்போ நம்ம படிச்சுட்டு இந்த ஒரு ஆதார வசன பகுதியில என்ன ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம்னா, சகோதர சகோதரே, ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களுடையவராய் மகத்துவமாக உடுத்தியிருக்கிறவராய் தமது மகத்தான வல்லமேலே எழுந்தினவராய் வருகிற இவர் யார்? அப்போ நம்ம பார்க்கும்போது ஏதோமிலும் போஸ்ரா பட்டணத்திலிருந்து மகத்தான வல்லமேலே எழுந்து வருகிறார் அப்படின்னா, இந்த வார்த்தையோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, சகோதர சகோதரே, வர்றவர் வருகிறார் ஒருத்தர், அப்படி வர்றவர் என்ன பண்றாரா, இந்த ரெண்டையும், அதாவது ஏதோமையும் போஸ்ராமையும் ஒரு ஜெயிச்சிட்டவரா, ஒரு ஜெயம் கொண்டுட்டவரா அங்க வர்றார். அப்ப இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், பிதாவாகிய தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டு நியமிக்கப்பட்ட ராஜாவா வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகோதர சகோதரர், அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர், இங்க ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு தன்னுடைய 2 மந்திரத்தில் அவர் வந்திருந்து அவர் செய்ய போற காரியங்களை பத்தி ஒரு வித்தியாசமான ஆங்கிள் ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். ஒரு டிஃபரெண்டான ஒரு கோணத்துல கர்த்தர் இயேசுவோட 2 வருகைக்கு ஒரு அறிமுகம் அங்க கொடுக்கிறார் சகோதர சகோதரர். அப்ப அது என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு இரண்டாம் முறையாக பிரசன்னமாகிறார். அப்படி வரும்போது தன்னுடைய மகிமையின் ஆடையில், சோ மகிமை ஆடை அப்படின்னு போகும்போது சகோதர சகோதரர் இந்த வார்த்தை என்ன காண்பிக்குதுன்னா, அதாவது ஒரு சர்வை மல்லமை பொருந்திய ஒரு ராஜாவா இந்த உலகத்தின் மீது ஆளையும் அதிகாரமும் கொண்டிட்டவரா வருகிறார். அதே சமயம் அவருடைய விரோதிகள், அவருடைய எதிராளிகள் ஏதோம் மற்றும் போஸ்ரா, இவங்களை ஜெயம் கொண்டுட்டவரா ஜெயிச்சிட்டவரா ஒரு மகா வெள்ளமையான ஒரு வெற்றியாளரா அங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ஓபனிங் அங்க பண்றார். பாருங்க ஓபனிங் நமக்கு நல்லா அங்க தெரியும் இல்லைங்களா. அப்ப நாம என்ன போகிறோம் அப்படின்னா, சகோதர சகோதர கர்த்தர் இயேசு தன்னுடைய இரண்டாம் மந்திரத்தில் அவர் வந்து ஜெயிச்சிட்ட, அவர் சங்காரம் செஞ்சிட்ட அந்த ஏதோம் போஸ்ரா அவருடைய விரோதிகள் இவங்க யார், இவங்க யார அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம அங்க பார்க்கணும். அப்போ இந்த பாடத்தோட மையக்கரு அதையே நம்ம முதல்ல அவங்க முன்னாடி நம்ம வச்சிடறோம். இந்த பாடத்தோட மையக்கரு என்னன்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரே இது நாமினல் கிறிஸ்தண்டம், கிறிஸ்தவ பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தோட முற்றிலுமான அழிவை பத்தி பேசக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன பகுதி. ஏன்னா நம்ம மீதி ரெண்டு வசனங்கள் படிக்கும் போது அதுதான் அங்க தெரிய வருது, அதை நம்ம பின்னாடி நம்ம அங்க படிக்கலாம். அப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய அருமை ஆண்டவர் ரட்சகர் அவருடைய பிரசன்னம் 1874 நிறைவேறிச்சு. சோ அதே சமயம் 1878 என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாபெரும் நாமில் கிருஷ்ணம் கல்லமைப்பு அது ஒரு புறக்கணிக்கப்பட்டு கர்த்தர் கருத்துல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிருச்சு. அதாவது அது ஒரு ஆல்ரெடி ஒரு நியாயம் தீர்ப்ப நியாய தீர்ப்ப அது வாங்கிருச்சு. சகோதர சகோதரர்கள் நீங்க வசன பகுதி வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:2.
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும்
அறுபர். இது நியாய தீர்ப்பு வாங்கிட்ட ஒரு விஷயம், மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது விழுந்துடுச்சு. நீங்க ஏசாயா 21:9 கூட நீங்க வாசிக்கலாம்.
இதோ ஒரு ஜோடி குதிரை புரண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான்.
போதும். அப்ப பாருங்க சகோதர சகோதரி, மகா பாபிலோன் அது விழுந்தது விழுந்தது அது விழுந்துடுச்சு. அப்ப ஒரு நியாய தீர்ப்பு அது கொடுக்கப்பட்டாச்சு. 1878 கர்த்தர் கருத்திலிருந்து ஒரு நியாய தீர்ப்பு இந்த அமைப்பு வாங்கிருச்சு. ஆனா நியாய தீர்ப்பு வாங்கிட்டாலும் அது இதனோட தண்டனை இன்னும் பாக்கி இருக்கு இல்லைங்களா. ஏன்னா இப்ப ஒரு நியாய ஒரு குற்றவாளிக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க, பட் தண்டனை கொடுக்கறதுக்கு சில காலப்பகுதிகள் கடந்து போகும். அப்ப அதே போல இங்க நம்ம பாக்குறோம் என்னன்னா, இது ஒரு நியாய தீர்ப்பு வாங்கிட்டு பட் இன்னும் தண்டனை அது வாங்கல சகோதர சகோதரி. ஆனா இங்க ஏசாயா தீர்க்கதரிசி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அமைப்பு 1878 இது வாங்கிட்ட நியாய தீர்ப்பை பத்தி அவங்க பேசல, மாற என்ன பேசுறோம்னா தண்டனை. அந்த அமைப்பு வாங்கி போகிற வாங்கி கொள்ள போகிற அழிவு அழிவை பத்தி பேசுறார். ஆனா ஒரு வித்தியாசமான கோணத்தில் அங்க பேசுறார் சகோதர சோதரில். அப்ப இந்த போலி கிறிஸ்தவ அமைப்பு இதோட முற்றிலுமான அழிவை பத்தி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இடத்துல அங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம அங்க பாக்குறோம். இங்க முதல் அதாவது ஏசாயா 63 முதல் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம்.
ஏதோமிலும் அதில் உள்ள போர்சா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களை உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார், நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன்.
பாத்தீங்களா, அப்ப இந்த வசன பகுதி நம்ம வாசிக்கிறோம், இந்த அமைப்போட அழிவு பத்தி பேசக்கூடிய வசனங்கள் தான். ஆனா இதுக்கு பின்னாடி நம்ம விளக்கம் நம்ம அங்க பாக்க போறோம். அப்ப இந்த பாயிண்ட் சகோதர சகோதரர்களே, இந்த பாயிண்ட் எதுக்கு இணையான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு முதலாம் வரியில வந்து அங்க நடந்து முடிச்சு விட்ட காரியங்களுக்கு இது ஒரு இணையான விஷயமா அங்க இருக்கு. சோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, கிபி 29 சோ மேசியா அங்க வந்தார். கிபி 29 மேசியா வந்தார். ஆனா இந்த நாம அந்த பெயரளவிலான இஸ்ரேல் ஜனங்கள் பேருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவங்களுக்கு கிபி 33 ஒரு நியாய தீர்ப்பு அங்க வந்துச்சு. சோ அதான் கர்த்தர் சொல்றார், அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவு பகுதியில் சொல்றார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி போடப்படும். சோ எருசலேமே எருசலேமே உன் மேல எவ்வளவோ நான் ஆசையா இருந்தேன், ஆனா உனக்கு வந்த நாட்களை நீ அறியாம போயிட்டான். அப்போ என்னன்னா சகோதர சகோதரர், அந்த கிபி 33 இந்த அமைப்பு வாங்கிட்ட ஒரு நியாய தீர்ப்பு பத்தி நம்ம அங்க பாக்குறோம். ஆனா அதே சமயம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் பெயர் அளவிலான இஸ்ரேல் மீது முழு அளவிலான தண்டனை அது எப்பதான் நிறைவேறிச்சு அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரே அது கிபி 70 சகோதர சகோதரர். சோ அதே போலதான் இந்த நாமினல் கிறிஸ்டன்டம் இதோட அழிவு கூட இந்த ப்ராசஸ்ல தான் அங்க இருக்க போகுது. சாதாரணமாக பாக்குறோம். அப்ப முதல்ல நியாய தீர்ப்பு வாங்கிக்கிறாங்க, சில காலப்பகுதியில் கடந்து பின்னாடி அது கூட முற்றிலுமான அழிவு இந்த ஒரு ப்ராசஸ்ல இருக்கு சகோதர சகோதர. அப்ப பாத்தீங்கன்னா பிரியமான சகோதர சகோதர, இந்த போலி கிறிஸ்தவ அமைப்பு இந்த ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம் இத வந்து பாத்தீங்கன்னா தேவன் வேதாமத்துல பல பேர்ல கூப்பிடுறார், நிறைய பேர்ல அங்க அடையாளம் வச்சு அங்க கூப்பிடுறார். சோ உதாரணம் பார்க்கணும்னா பாலாக்கம் அருவறுப்பு அப்படின்னு சொல்றார், அப்புறம் வேசியான ஸ்திரீ இல்லைங்களா, அப்புறம் தாய் மட்டும் குமார்த்திகள், கள்ள தீர்க்கதரிசி, நெக்ஸ்ட் பார்க்கும்போது மிருகம் மற்றும் சொரூபம். அப்ப இப்படிலாம் பல பேர்ல தேவன் இந்த அமைப்பை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். ஆனா பாருங்க, இந்த பேர்ல எல்லாம் தேவன் இந்த அமைப்பை அழைச்சிக்கிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா ஒரு ஒரு பேருக்குரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கூட அங்க இருந்துகிட்டு. சோ நமக்கு நல்லா இங்க தெரிஞ்சிருக்கிற ஒரு பகுதிகள் தான் சகோதர சகோதரர். ஆனா என்னன்னா பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ரொம்ப பரவலா ரொம்ப பரிச்சயமா இந்த அமைப்பை அடையாளப்படுத்தி பேசக்கூடிய ஒரு பேர் இருக்கு, அது என்னன்னு தெரியுங்களா? பாபிலோன் இல்லைங்களா, பாபிலோன். அப்ப இது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த அமைப்புக்கு ரொம்ப பரவலா தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேர் சகோதர சகோதரர். அப்ப இந்த அமைப்பை பாபிலோன் அப்படிங்கிற பேர்ல தேவன் அழைச்சிக்கிட்டு இருக்காருன்னா அது கூட ஏன் எதனால அப்படிங்கிற ஒரு காரணம் கூட நம்ம நல்லாவே அறிஞ்சிருக்கிறோம் சகோதர சகோதரர்களே. ஆனா பாருங்க, அதே சமயம் நாம படிச்சுட்டு இந்த ஒரு வசன பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன வசன பகுதியில தேவன் இதே அமைப்பை என்ன சொல்லி கூப்பிடுறா, ஏதோ மற்றும் போஸ்ரா. சோ இதே நாமினல் கிறிஸ்டன்டத்தை இன்னொரு பேர் கொடுக்கிறார், ஏதோ மற்றும் போஸ்ரா அப்படின்னு அங்க கூப்பிடுறார். அப்ப இந்த பேர்ல தேவன் ஏன் இந்த அமைப்பை அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார்? ஆனா கண்டிப்பா பாருங்க, இந்த அமைப்பை இந்த மாதிரி இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுறா, அதுக்கு கூட கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குமா இருக்காதுங்களா? கண்டிப்பா இருக்கும், நிச்சயமா காரணம் இருக்கு சகோதர சகோதரர். அப்ப அந்த காரணம் என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு கூட நாம இப்போ பார்க்க வேண்டியது அங்க இருக்கு. சரி, அப்ப தேவன் இந்த மாபெரும் போலியான அமைப்பை ஏதோ போஸ்ரா அப்படின்னு பேர்ல பைபிள்ல அழைச்சிக்கிட்டு இருக்காருனா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் அங்க இருக்கு சகோதர சகோதரர்களே. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், என்ன பார்க்க வேண்டிய இருக்கு சகோதர சகோதரர்களே? பார்க்கணும்னா ஏதோ போஸ்ரா அப்படிங்கிற பேரு இந்த அமைப்புக்கு எந்த விதத்துல பொருந்தி வருது, எதனால இந்த அமைப்புக்கு இப்படி ஒரு பேர் தேவன் கொடுக்கிறார், அதை நம்ம என்ன பண்ணா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க சகோதர சகோதரர், நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த அமைப்பை தேவன் பேர் அந்த அமைப்பை பாபிலோன் அப்படிங்கிற பேர்ல கூப்பிடுறது குறிச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா நம்ம அவங்க சொல்றோம். ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லிட்டோம்னா, முதல்ல பாபிலோனுங்கிற பேர் அந்த அமைப்புக்கு எப்படி பொருந்து வருதுன்னா, பாபேல் அப்படிங்கிற ஒரு கோபுரத்தை கட்டினாங்க. அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கிட்டார், ஒரு குழப்பம் உண்டாயிருச்சு. அப்ப பாபேலுங்கிற வார்த்தை என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, தாறுமாறு குழப்பம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப இதோட நிஜம், அப்ப இதோட நிஜத்தை நம்ம பார்க்கும்போது இந்த நாமினல் கிருஷ்ணன் இந்த நிஜமான பாபிலோன் இதனுடைய போதனை இதனுடைய உபதேசம் அது எப்படிதான் இருக்கு, தாறுமாறு குழப்பமா தான் அங்க இருந்துகிட்டு. சோ எப்படின்னா ஆவிக்குரிய காரியங்களை மாம்சத்துக்குரிய விஷயங்களோட குழப்பி, நெக்ஸ்ட் சத்தியத்தை தவறான தப்பறையான உபதேசத்துல குழப்பி வச்சிருக்கிறதுனால இந்த பேர் அருமையா இந்த அமைப்புக்கு அங்க பொருந்தி வருது சகோதர சகோதரர். சோ ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நீங்க ஏசாயா 13:19 நீங்க படிக்கலாம். ஏசாயா 13:19 படிங்க.
ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயனுடைய பிரதான மகிமையும் ஆகிய பாபிலோனானது.
போதும். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயரின் பிரதான மகிமையாகிய பாபிலோன் அப்படி நம்ம வாசிக்கிறோம். இது வந்துட்டு நேரடியாக இந்த பாபிலோன் நகரம் எப்படிப்பட்ட மகிமையில இருந்துச்சுன்னா, அது ராஜ்யங்களுக்குள்ள ஒரு அலங்காரமா கல்தேயருடைய பிரதான மகிமையா அங்க இருந்துச்சான். சோ என்ன இந்த வசனத்துல வாசிக்கிறோம்னா, பாபிலோன் பேரசுரோட அந்த தலைநகரம் பாபிலோன், இது வந்துட்டு எப்படி இருந்ததுக்குன்னா ரொம்ப மேன்மையா, ரொம்ப செல்வ செழிப்போட, அதனுடைய பிரம்மாண்டத்துக்கு ரொம்ப பெயர் பெற்ற நகரமா அங்க இருந்துச்சு. பழைய காலத்து நகரங்களையே, பிரதான காலத்து நகரங்களையே இந்த ஒரு பட்டணம் ரொம்ப பெருசா, அதனுடைய கட்டுமானத்துல ஐபிராத்து நதியோட குறுக்கால பிரமிக்கத்தக்க வகையில இந்த ஒரு நகரம் கட்டப்பட்டிருந்துச்சு சகோதர சகோதரர். சோ அது மட்டும் இல்லாம சாதாரணமா எதிரிகள், சோ விரோதிகள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியா அந்த பட்டணத்துக்குள்ள புகுந்து விட முடியாது. அப்போ ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்போட இந்த பட்டணம் அங்க இருந்ததுன்னு நம்ம அங்க பாக்குறோம். இப்ப இதை நிஜத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, நிஜமாக பாபிலோன் நாமினல் கிறிஸ்டம் அந்திகிறிஸ்து அமைப்பு கூட அதனுடைய லக்ஸரி லைஃப், அலங்காரமான வாழ்க்கை, அடுத்ததா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய முழு ஆதரவு, இதன் மத்தியில இது எப்படி இருக்குன்னா ரொம்ப பாதுகாப்பா, இன்னைக்கு உலகத்துல ஒரு அசைக்க முடியாத ஒரு மாபெரும் அமைப்பாக இன்னைக்கு காணப்பட்டுகிட்டு இருக்கு சகோதர சகோதரர்களை. சோ மூணாவது நம்ம பார்க்கும்போது, இந்த நிழலான பாபிலோன் மூணாவதா இதுக்கு ஒரு அடையாளம் பார்க்கும்போது, இது எப்படி தனக்கு வரப்போகிற அழிவு அந்த ஆபத்து குறிச்சு எந்த ஒரு உணர்வு இல்லாம இருந்துச்சு. சோ மிதமிஞ்சிய ஒழுக்கக்கடுகளோடு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த என்ன ஆச்சுன்னா, இந்த பாபிலோன் நகரம் கோரேஸ் ராஜா மூலமா சடிதியா ஒரு அழிவுக்குள்ள அங்க வந்ததுன்னு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரர். அப்போ பாபிலோன கோரேஸ் ராஜா என்ன பண்ணாருனா அழிவுக்கு அங்க கொண்டு வந்துட்டார். அப்ப இதோட நிஜம் நம்ம பார்க்கும்போது, இப்ப நிஜமாக பாபிலோன் கூட சோ ரொம்ப ஆடம்பரமா, உலகத்துல ஒரு அசைக்க முடியாத ஒரு மாபெரும் அமைப்பு அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருந்துட்டாலும், அப்படியே இருந்துட்டாலும் கூட இதோட அழிவு கூட திடீர்னு எதிர்பார்க்காத விதத்துல அங்க நிஜமாக கோரேஸ் ராஜா கையில அங்க இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயம் கூட யாருக்கு மாத்திரம் தான் தெரியும்னா, நமக்கு மாத்திரம் தான் தெரியும், அந்த அமைப்புகளுக்கு அங்க தெரியாது சகோதர சகோதரர். ஆனா நம்ம பாடத்துல என்ன பாக்குறோம்னா, இங்க ஏசையா தீர்க்கதரிசி மூலமா தேவன் இதே அமைப்ப ஏதோ போஸ்ரா அப்படிங்கிற பேர்ல கூப்பிடும் போது, அது ஏன், அதோட ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அதை நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரர்களை. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நாம இந்த ஏதோ போஸ்ரா இதை குறிச்சு ஒரு நேரடியான சொல்லார்த்தமான விஷயங்களை பார்த்துட்டு பின்னாடி இந்த விஷயங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம் சகோதர சகோதரர்களை. அப்ப பாருங்க, ஏதோ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு தேசம். ஏதோம்னா ஒரு தேசம். இந்த ஏதோ தேசத்தோட தலைநகர் கேபிட்டல் சிட்டி இது வந்துட்டு போஸ்ரா. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இந்த ஏதோங்கிற பேரு யாக்கோபு. யாக்கோபோட சகோதரனாக ஏசாவுக்கு ஏதோ அப்படிங்கிற ஒரு பேரு அங்க இருக்கு. நீங்க வசனம் படிக்கலாம், ஆதியாகமம் 36:1. ஆதியாகமம் 36:1.
ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு.
பாருங்க, ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம பார்க்கும்போது, இந்த ஏசா மற்றும் அவருடைய சந்ததி, அவங்க குடிபுகுந்த தேசம் கூட அது எப்படிதான் அழைக்கப்பட்டிருக்குன்னா, ஏதோ அப்படிங்கிற பேர்ல அங்க அழைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரர்களே. சரி, ஏசு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ரோமம் நிறைந்தவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அங்க இருக்கு. ஆனா ஏதோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவப்பு நிறமுள்ளவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு சகோதர சகோதரர்களே. சரி, இப்ப இந்த ஏதோ தேசம், இந்த தேசத்தோட லொகேஷன், இது அமைஞ்சிருக்கக்கூடிய விதம், அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த ஏதோ வந்துட்டு இது சவக்கடலுக்கு, அதாவது சவக்கடலுக்கு பாருங்க, இதோட மேப் நீங்க பாருங்க கிளியரா இருக்குன்னா நீங்க பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப இது பாத்தீங்கன்னா சவக்கடலுக்கு தென்கிழக்கு பகுதியில இந்த ஒரு தேசம் இருக்கு. இந்த தேசத்தோட அங்க சகோதரர் ரொம்ப அருமையா காமிக்கிறாங்க, நீங்க பாருங்க. அப்ப இந்த தேசத்தோட பரப்பளவு நம்ம பார்க்கும்போது இது 120 மைல் நீளம், 80 மைல் அகலம். சோ 120 மைல் 80 மைல் அகலத்துல இது வந்துட்டு சேயிர் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பிரதேசம், ஒரு ஹில் நேஷனா இந்த ஒரு தேசம் அங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஏதோ வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல இதுமேயா அப்படிங்கிற ஒரு பேர்ல அழைக்கப்பட்டுச்சு சகோதர சகோதரர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது நமக்கு நல்லா அங்க தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், அதாவது கர்த்தர் இயேசு பிறக்கும் போது யூதாவேன் பகுதியை ஆளுகை செஞ்சிட்டார். சோ அந்த அரசன் மகா ஏறது, அந்த 2 வயசுக்கு கீழ்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொண்டு போட்டுங்கன்னு சொல்லுவார் பாத்தீங்களா, அப்படி ஒரு கட்டளை போட்டு அந்த மகா ஏறது. இவர் வந்து ஒரு இதுமைய அரசன், ஒரு அதாவது ஏதோமின் சந்ததியா அங்க இருக்கிறார். தொடர்ந்து கத்து ஏசர் மறிக்கும் போது ஏறது அவரோட பசங்க கலிலேயா பகுதியை ஆளுகை செஞ்சிட்ட ஏறது, அவருடைய சகோதரன் ஏறது பிலிப்பு, இவங்க எல்லாம் யூதர்கள் இல்ல, இவங்க எல்லாம் இதுமேயர்கள். நம்ம புதிய ஏற்பாட்டுல ஏரோதியர்கள் சொல்லி அவங்கள நம்ம பாக்கிறோம் சகோதர சகோதரர். அப்ப இவங்க ஏதோம் அதாவது ஏசாவின் சந்ததியினர் இந்த ஜனங்கள்லாம் சகோதர சகோதரர்கள். சரி, இப்ப இந்த ஏதோம் தேசம், இந்த தேசத்தோட விஷயம் நம்ம பார்த்துட்ட பிறகு இதோட தலைநகரம் போஸ்ரா, இந்த போஸ்ரா பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அப்ப இந்த போஸ்ரா பட்டணம் பாத்தீங்கன்னா இது எப்படி அமைஞ்சிருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்டணத்தை சுற்றிலும் 4 பக்கத்திலையும் செங்குத்தான மலை, 4 பக்கத்திலையும் செங்குத்தான மலை, நடுவுல பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல இந்த ஒரு பட்டணம் அங்க இருந்தது சகோதர சகோதரர்ல. அப்ப பாருங்க, இந்த பட்டணம் 4 பக்கத்துல மலை, நடுவுல பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்குல இந்த ஒரு பட்டணம் அங்க இருந்ததுனால இந்த பட்டணத்துக்குள்ள உள்ள போகணும்னா அது ரொம்ப ஒரு கடினமான காரியம். உள்ள போறதுக்கு கூட ஒரே ஒரு வழிதான் அங்க இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரணும்னா 3-4 வழிய யூஸ் பண்ணி நம்ம வந்துடலாம், ஆனா இந்த போஸ்ரா பட்டணத்துக்குள்ள போனோம் ஒரே ஒரு வழிதான் அங்க இருக்கு. சோ அந்த வழி கூட எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா சகோதர சகோதரர், அந்த வழி அந்த பாதை கூட 8 ஒரு 12 அகலம் இருக்கும், 8 to 12 அகலம். அதே சமயம் 700 to 800 உயரத்தமுள்ள ஒரு மைல் நீளமுள்ள ஒரு கண்மலை கெபி. பாருங்க, இதை நீங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா கூட அங்க இருக்கலாம், இதுக்கு நம்ம பிக்சர் இல்ல சகோதர சகோதரர். நீங்க இத மைண்ட்ல கற்பனை பண்ணி பாருங்க, கற்பனை பண்றதுக்கு கஷ்டமா இருந்தா வேணாம் விட்டுருங்க. அப்போ 8 to 12 அகலம், 700 to 800 உயரம், 1 mile நீளம் உள்ள ஒரு கண்மலை கெபி. சோ இங்கதான் இந்த பட்டணம் அமைஞ்சிருக்கு சகோதர சகோதரர். அப்ப இந்த பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா, அங்க சகோதர சகோதரர் என்ன பண்ண, அதாவது போகிறதுக்கு வாய்ப்பே அங்க கிடையாது, சாதாரணமா அங்க போக முடியாது, ஏன்னா இந்த ஒரு வழிதான் அங்க இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த விரோதிகள் எதிராளிகள் அந்நியர்களோட படையெடுப்பு இந்த பட்டணத்துக்குள்ள நுழையிறது அப்படிங்கிறது அது வாய்ப்பே அங்க இல்ல, ஒரு சாதாரண விஷயமே இல்ல, ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமா நம்ம அங்க பாக்கிறோம். அப்ப இதெல்லாம் நீங்க நிழலான பாபிலோன் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா, நிழலான பாபிலோன் என்ன மாதிரி இருந்துச்சு, எவ்வளவு பாதுகாப்போட இருந்துச்சு, அதே போலதான் இந்த ஒரு பட்டணம் கூட அங்க அமைஞ்சிருந்தது சகோதர சகோதரர். அப்ப விரோதிகள் இருந்து தப்பி ரொம்ப பாதுகாப்போட இருந்துச்சு, விரோதிகள் அந்நியர் படையெடுத்து அங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப கடினமான காரியமா கூட அங்க இருக்கிறத நம்ம அங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாட்கள்ல அதாவது அந்த பழைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா எகிப்து, அரேபியா, பாபிலோன், அசிரியா மற்றும் சிரியா, இந்த தேசங்களுக்கு எகிப்து, அரேபியா, பாபிலோன், அசிரியா மற்றும் சிரியா, இந்த தேசங்களுக்கெல்லாம் போற வழியில இந்த ஒரு பட்டணம் அங்க அமைஞ்சிருந்தது. சகோதர சோலை, இது மேஜர் ட்ரேட்வே சென்டரா கூட இந்த ஒரு பட்டணம் அங்க இருந்திருக்கு. அப்ப இந்த தேசங்களுக்கெல்லாம் போற வழியில இருந்ததுனால இந்த வழியை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜபாதை, அரச பாதைன்னு இந்த ஒரு வழியை அங்க சொல்லுவாங்க சகோதர சோதரே. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா, ஒரு ஜங்ஷனா, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகரமா இருந்துச்சு இந்த ஒரு போஸ்ரா பட்டணம். அப்ப கிட்டத்தட்ட நிழலான பாபிலோன் நகரத்தை போல ரொம்ப செழிப்பா, ரொம்ப பாதுகாப்போட, ரொம்ப அலங்காரமான தேசமா பட்டணமா அங்க இருந்தது இந்த ஏதோம் மற்றும் அந்த தலைநகரமான போஸ்ரா. அப்ப நீங்க பாத்துக்கலாம், யோசிச்சுக்கலாம், ஏதோம் எப்படி இருந்துச்சு, பாபிலோன் எப்படி இருந்ததுன்னா ஈக்குவலான நிலையில, சமமான நிலையில இதனுடைய அமைப்பு அங்க இருந்ததா நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரர்களை. பாருங்க, இந்த பட்டணத்தை பத்தி நம்ம லிட்டரலா கூட சில விஷயங்கள் நீங்க படிக்கலாம். எரேமியா 49:16.
கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிச்சு.
இதோட நம்ம லிட்டரான விஷயங்கள் தான் பாக்குறோம். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, அதாவது இதோட லிட்டரலான விஷயங்களை இந்த வசனத்துக்கு நம்ம காமிக்கிறோம். இன்னொரு நீங்க இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். உபதியா 1:1. உபதியா புஸ்தகம் 1:1.
உபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால்,
3:1 வாசிங்க சிஸ்டர், 3:1.
கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது.
போதும். அப்ப இதெல்லாம் என்னன்னா, இந்த லிட்டரான விஷயங்களுக்கு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரே. கண்மலை வெடிப்புகளில் உயர்ந்த ஸ்தானத்துல இந்த ஒரு ஏதோ அங்க இருந்ததுன்னு நம்ம அங்க பாக்குறோம். அப்ப நம்ம பார்க்கும் போது என்னன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல வியாபார வர்த்தகத்தின் ஒரு மைய இடமா அரச பாதையா செலுத்தி இருந்துச்சு இந்த ஒரு பட்டணம். அதுவும் இல்லாம இந்த போஸ்ரா அப்படிங்கிற பட்டணம், அந்த பட்டணத்துக்கு ஒரு மீனிங் கூட இருக்கு, ஒரு பேர் கூட இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டுத்தொழுவம். ஆட்டுத்தொழுவம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அங்க கொடுக்கக்கூடியதா அங்க இருக்கு சகோதர சகோதரே. சோ அப்ப இன்னைக்கு இந்த ஏதோ ஜோர்டான் நாட்டின் பகுதியா அங்க இருந்துகிட்டு இருக்கு. சரி, அப்போ நம்ம பாடத்துக்குள்ள தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஏசாவின் சந்ததி, சோ இவங்க தான் ஏதோ அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இல்லைங்களா. சரி, ஆனா ஏசாவுக்கு இந்த ஏதோ அப்படிங்கிற பேர் எப்போ ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அதை நம்ம முதல்ல நம்ம அங்க பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது நீங்க வசனம் படிக்கலாம், ஆதியாகமம் 25:30.
அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி, அந்த சிவப்பான கூலிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றான். அதனாலே அவனும் ஏதோன் என்று பேர் உண்டாயிற்று.
பாத்தீங்களா, அப்ப ஏசா வெறும் பைத்தங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பங்க, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணார்னா மிஸ் பண்ணிட்டார். சோ அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய பங்கு என்னன்னா, அது சிரேஷ்ட புத்திர பாகம். அப்போ ஏசா தனது சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவரு விட்டு போட்ட பிறகு கொடுக்கப்பட்ட பேர் தான் இந்த ஏதோம் சகோதர சகோதரே. அப்ப ஏதோம் அப்படின்னா நம்ம சிவப்பு நிறம் அப்படிங்கிற அர்த்தத்தை கூட நம்ம சொல்லிட்டோம். இதை கூட நீங்க மைண்ட்ல அங்க வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா பின்னாடி நம்ம இதோட ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்க போறோம். சரி, அப்ப இந்த ஏசா என்ன பண்ணிட்டாராம், சாதாரணமான மாம்ச பசிக்காக வெறும் பைத்தங்களுக்காக மிகப்பெரிய உரிமையை, முதற் பேரானவர்களுக்குரிய உரிமையை, சிரேஷ்ட புத்திர பாகத்தை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் என்னன்னா அற்பமாயினிட்டார். சோ அதை அலட்சியப்படுத்திட்டார், அலட்சியப்படுத்திட்டு அதை வித்து போட்டார். அதனால இவருக்கு ஏதம் அப்படிங்கிற பேர் அவருக்கு அங்க வந்துருச்சு. இப்ப அப்படியே நம்ம ஆவிக்குரிய பார்வையில நம்ம பார்க்கும்போது இதோட நிஜம் என்னன்னா, சகோதர சகோதரே, இந்த சுவிசேஷ யுகத்துல ஏசாவை போல தனக்கு கிடைக்க போகிற சிரேஷ்ட புத்திர பாகமாகிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அற்பமா எண்ணி அதை வித்து போட்ட நாமினல் கிறிஸ்டன், பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தை இங்க ஏதோ அடையாளப்படுத்துறாங்க. அப்ப பாருங்க சகோதர சகோதரர், இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. யாருன்னா இந்த ஏதோ மகிய நாமினல் கிறிஸ்டன். அப்ப நாமினல் கிறிஸ்டன் இவங்க மிஸ் பண்ணிட்ட அல்லது இழந்து போயிட்ட அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் அது எதை குறிக்கும் அப்படின்னு நம்ம அங்க பார்க்கும்போது, முதல்ல இன்னைக்கு பிதாவாகிய தேவனோடும் கர்த்தர் இயேசுவோடும் கூட வச்சுக்கொள்ளக்கூடிய ஐக்கியத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் குறிக்கும் அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். சோ ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு கர்த்தர் இயேசுவின் அடிச்சு விடுகள உண்மையா பின்பற்றி முடிவில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, அதாவது கர்த்தர் இயேசுவுக்கு உடன் சகோதரர்களாகவும் பிதாவாகிய தேவனுக்கு புத்திரர்களாக முதற் பேரானவர்களாக கூடிய மாபெரும் ஆசீர்வாதத்தை குறிக்கும் சகோதர சகோதரே. ஏன்னா அந்த சிரேஷ்ட புத்திர பாகங்கிறது யாருக்குதான் வந்து சேருதுன்னா, முதற் பேரானவர்களுக்கு. அப்ப அந்த பாகத்தை அவர் என்ன பண்ணிட்டார்னா அங்க இழந்து போயிட்டார். அப்ப நம்ம இங்க பாக்குறப்போ ஏசா இந்த முதற் பேரானவர்களுக்குரிய பாக்கியம், ஆசீர்வாதங்கள் எல்லாம், விசேஷமான உரிமைகள் எல்லாம் அவர் என்ன பண்ணார்னா வெறும் பைத்தங்களுக்காக அங்க வித்து போட்டார். அப்ப அதே போலவே இந்த நாமினல் கிறிஸ்டன், போலியான கிறிஸ்தவ அமைப்பு கூட இந்த உலகத்துக்குரிய விஷயங்கள், பூமிக்குரிய மேன்மை, பதவி, செல்வாக்கு, அப்ப இந்த மாம்சத்துக்குரிய இம்மைக்குரிய காரியங்கள், சோ இதுவே போதும், இதை விட வேற பெருசா ஒன்னு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இம்மைக்குரிய காரியங்களை செலக்ட் பண்ணிட்டு ஆவிக்குரிய காரியங்களை அங்க இழந்து போயிட்டாங்க சகோதர சகோதரி. அப்ப அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த அமைப்புக்கு இந்த ஒரு பேர் அங்க கொடுக்கப்படுறத நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் மேல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல. இவங்க சும்மா வெறுமனே கர்த்தர் இயேசுவின் பேரை சுமக்கிற ஒரு மாபெரும் அமைப்பாக இந்த உலகத்துக்கு தங்களை காட்டிக்கொண்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு பைபிளை பத்தி நிறைய வியாக்கியானங்கள், நிறைய தொகுப்புரைகள் அதெல்லாம் எழுதுறாங்க. இன்னைக்கு பைபிளை போதிக்கிறதுக்காக நிறைய பைபிள் ஸ்கூலு, பைபிள் காலேஜஸ் இதெல்லாம் வச்சிருந்துட்டாலும் கூட, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோட பேர்ல இன்னைக்கு அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் கூட நிறைய செய்யறாங்க. ஆனா இப்படி செஞ்சிட்டாலும் கூட சகோதர சோதரில இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, எப்படி சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்டுட்டு பின்னாடி ஆசீர்வாதத்துக்காக அலைஞ்சு திரிஞ்ச ஏசாவா, ஏதம் வகுப்பினரா, இவங்க இவங்களுடைய செயல்கள் கிரியைகள் மூலம் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்றாங்க சகோதர சோதரில. அதுதான், வேற ஒண்ணும் அங்க இல்ல. அப்ப இன்னைக்கு இந்த அமைப்பு, இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தோட மேன்மை, அந்த வார்த்தைகளை கை கொள்றதுனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் அவங்க சொந்தமாக்கி கொள்ளாம சத்தியத்துக்காக தங்களுடைய இம்மைக்குரிய வாழ்க்கையை அதை தாழ்மைப்படுத்திக் கொள்ளாம, அதுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளாம, சோ இவங்க இந்த வரும் மேபெரும் வாய்ப்பை இழந்து போயிட்டாங்க சகோதர சோதரே. அப்ப இந்த ஏதம் வகுப்பினராக பெயர் கிறிஸ்தவ மண்டலம் இந்த ஒரு இடத்துல நம்ம ஒப்புமையா நம்ம அங்க பாக்குறோம். அப்ப பாருங்க சகோதர சோதரே, இந்த ஒப்புமையில இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு கூட அங்க பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா நாம கூட சில நேரங்கள அந்த பெரிய வாய்ப்புகளை இழந்து போகக்கூடிய ஒரு நிலையில தான் நம்முடைய ஜீவன் கூட அங்க இருந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பின்னாடி நம்ம அங்க பார்க்கலாம். அப்ப அது மட்டும் இல்லாம நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த யுகத்தின் முடிவில் கர்த்தர் வந்திருந்து அவர் கொடுத்துட்டு வருகிற தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தானே மெய் சத்தியம், அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய விதம், அதுக்கு கூட ஒரு ஏற்ற காலம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சு கொள்றதுல ரொம்ப குறைவுடையவர்களா அங்க இருக்கிறாங்க சகோதர சோதரே. அதே சமயம் பெருமையான பட்டங்கள் எல்லாம் அங்க போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், மோஸ்ட் ரைட் ரெவரண்ட், இப்படிலாம் பட்டங்களை போட்டுட்டு சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தைய என்ன பண்றாங்கன்னா, கிரமமா சிரத்தையா தப்பறையா உபதேசிக்கிட்டு இருக்காங்க சகோதர சோதரில இந்த ஏதம் வகுப்பராகிய இந்த நாமில் கிருஷ்ணன். அப்ப நம்ம இங்க பாக்குறோம் இந்த ஏதம் இந்த பூமி அனைத்தில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு அடையாளமா அங்க இருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் அதனுடைய தலைநகரமான போஸ்ரா பத்தி நம்ம பார்க்கும்போது இது என்ன அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்குன்னா, சகோதர சோதரில் இந்த அமைப்புக்கெல்லாம் தலைமையாக, அதாவது கிறிஸ்தவ மண்டலத்தின் தலைமை ஸ்தானம், தலைமை பொறுப்புக்கு இந்த போஸ்ரா பட்டணம் அடையாளமா அங்க இருக்கு. அப்ப இந்த தலைமை பொறுப்பு வகிக்கிறவங்க, வகிக்க போறவங்க யார் அப்படின்னு கூட நமக்கு இந்த நாள்ல நல்லா அறிஞ்சிருக்கிறோம். பாருங்க இந்த சப்ஜெக்ட்ல நம்ம இன்னொரு அடிஷனலா ஒரு கம்பேரிசன் நம்ம கொடுக்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதம் அப்படிங்கிற பேரோட அர்த்தம் நம்ம என்ன சொல்லிட்டோம், சிவப்பு நிறம்னு அங்க சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஆனா இப்படி சொல்லும் போதே இந்த ஏதம் பெயர் கிறிஸ்த அமைப்பு, அந்தி கிறிஸ்த அமைப்பு அடையாளப்படுதுன்னா, இந்த அமைப்புக்கு கூட தேவன் ஒரு கலர் கொடுக்கிறார். அது என்ன கலர் தெரியுங்களா, சிவப்பு இல்லைங்களா. நீங்க வசனம் படிக்கலாம், வெளிப்படுத்த விசேஷம் 17:3-4.
ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான், அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதுமான தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன்.
அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும்.
அப்ப சிவப்பு நிறமுள்ள மிருகம், அதே சமயம் சிவப்பான ஆடை தரித்திருந்த அந்த வேசியான ஸ்திரீ. அப்ப மிருகத்தின் நிறம் சிவப்பு, இந்த மிருகம் போப் மார்க்கத்தை அங்க குறிக்கும். அதே சமயம் அது மேல ஏறி இருக்கிற அந்த வேசியான ஸ்திரீ, அந்த உங்களுடைய டிரெஸ் கலர் கூட சிவப்பான ஆடை இல்லைங்களா. அப்ப இது ரோம கத்தோலிக்க சபையை அங்க குறிக்கு சகோதர சோதரே. அப்ப சிவப்புங்கிறது எதுக்கு அடையாளம்னா, பாவத்துக்கு அடையாளம், நமக்கு பரிச்சயமான ஒரு அர்த்தம் தான் நம்ம அங்க பாக்குறோம். நீங்க ஏசாயா 1:18 கூட நீங்க படிக்கலாம்.
வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும்.
அப்ப பாவங்கள் அது சிவப்புக்கு அடையாளமா அங்க இருக்கு. அதனாலதான் இந்த அமைப்பு பழைய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டோட கடைசி புத்தகமான மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துல இந்த அமைப்பை பத்தி தேவன் என்ன சொல்றனா, இது ஒரு அக்கிரமத்தின் எல்லை அப்படின்னு இந்த அமைப்பை அங்க சொல்றார் சகோதர சோதரே, அதாவது துன்மார்க்கத்தின் எல்லை அப்படின்னு அங்க சொல்றாங்க. நீங்க வசனம் படிங்க, மல்கியா 1:4.
ஏதோமியர் நான் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார்.
பாருங்க அருமையான வசனம். ஏதோமியர் சொல்றாங்க, நாங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம் எளிமையாக்கப்பட்டோம், நாம் எளிமைப்பட்டோம் சொல்றாங்க. இங்கிலீஷ்ல என்ன வாசிக்கிறோம், ஏடோம் சே வி ஹவ் பீன் கிரஸ்ட், சோ நாங்கள் நொறுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேஜியில பார்க்கும்போது இம்பவரிஸ்ட், அதாவது நாங்கள் ஏழ்மைப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்றாங்க. அப்ப நாங்கள் நொறுக்கப்பட்டோம், ஏழ்மையாக்கப்பட்டோம் அப்படின்னு ஏதோமியர் சொல்றாங்க சகோதர சகோதரே. அப்ப இந்த வார்த்தை என்ன எதை குறிக்க அப்படின்னா, இந்த அமைப்பு கிபி 1799 ஒரு ஆளுகையின் முடிவுக்கு அங்க வந்துச்சு. போப் மார்க்கத்தோட ஆளுகையின் முடிவு, அதை பத்தி இந்த வசன பகுதி, இந்த பகுதி அங்க குறிக்குது. அப்ப யார் மூலமா இந்த அமைப்பு நொறுக்கப்பட்டுச்சு, இது ஏழ்மைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நெப்போலியன் போனபார்ட். அப்ப நெப்போலியன் போனபார்ட் மூலமா போப்பரசு நொறுக்கப்பட்டு அது சிறுமைப்படுத்தப்பட்டுச்சு. அதான் சொல்றாங்க ஏதோமியர் சொல்றாங்க, வி ஹாவ் பீன் கிரஸ்ட் இம்பவர்ஸ், நாங்கள் ஏழ்மைப்படுத்தப்பட்டோம், நாங்கள் நொறுக்கப்பட்டோம் அப்படின்னு நாங்க சொல்றாங்க. அதே சமயம் வசனத்துல தொடர்ந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனாலும் தமிழ்ல நீங்க போடுங்க, ஆனாலும் பாலானவைகளை திரும்பவும் கட்டுவோம். பாருங்க, ஆனாலும் பாலானவைகளை திரும்பவும் கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வி வில் ரீபில்ட் அப்படின்னு சொல்றாங்க சகோதர சகோதர. அப்ப இந்த வார்த்தை என்ன காமிக்குது அப்படின்னா, 1799 இந்த அமைப்புக்கு 1260 அனுமதிக்கப்பட்ட ஆளுகை ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அப்ப போப் மார்க்கம் அதனுடைய ஆளுகை அதிகாரங்கள் கிபி 1799 முடிவுக்கு வந்தாலும் கூட அது என்ன ஆகுனா, திரும்பவும் மறுபடி கட்டி எழுப்பப்படும். சதான் சொல்றாங்க, நாங்கள் பாலானவிலை திரும்ப கட்டி எழுப்புவோம் சொல்றாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதர, இந்த அமைப்பு 1890 மறுபடியும் கட்டி எழுப்பதுக்கு உண்டான முயற்சிகள் அங்க ஆரம்பமாயிருச்சு. ஆனா இந்த மறுபடியும் கட்டி எழுப்பக்கூடிய இந்த முயற்சி பகிரங்கமாகவே மறைந்த போப்பு செகண்ட் ஜான்பால் மூலமா வெளியரங்கமாகவே அங்க பிரகடனப்படுத்தினார். சோ அவர் என்ன சொல்லிட்டார்னா, வாட்டிக்கன்ல இருந்து வரக்கூடிய அந்த லாசர் ஓட்டோ ரோமனோ அப்படிங்கிற நியூஸ் மேகசின்ல July 23, 2003 ஒரு அறிக்கை கொடுத்தார். நம்ம அனைவருக்கும் அறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான். என்ன சொல்றனா, பில்ட் எ நியூ யூரோப் ரெனியூ ஹர் கிறிஸ்டியன் ரூட்ஸ் இல்லீங்களா, புதிய ஐரோப்பாவை கட்டுவ மறுபடியும் கிறிஸ்தவ வேர்களை புதுப்பிப்போம் அப்படிங்கிற அங்க சொல்றாங்க. சதா சொல்றாங்க, நாங்கள் மறுபடியும் கட்டி எழுப்புவோம். அப்ப தேவன் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவங்க மறுபடியும் கட்டுவாங்க, மறுபடியும் அவங்க கட்டுவாங்க. அப்ப இந்த அமைப்பு மறுபடியும் கட்டி விடுவதற்கான முயற்சிகள் அது ஏற்கனவே ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு சகோதர சகோதரே. அப்ப அவங்க கட்டப்படக்கூடிய அந்த முயற்சியில முதல்ல என்ன நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த தாய் மற்றும் குமார்த்திகள் அவங்களுடைய இணைப்பு அங்க ஏற்படும். அப்ப இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு பார்க்கும்போது, போப் மார்க்கத்தோடு ரோம சபையோடு இணைஞ்சு ஒத்துழைக்க புராட்டஸ்டன்ட் பிரிவினர் சார்பில் எல்லா முயற்சிகளும் இன்னைக்கு எடுக்கப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரே. சோ இவங்க அவங்களோடு கூட ஒண்ணுக்குள்ள ஒன்னா அவங்க. ஏன்னா இன்னைக்கு நாம பாக்குறோம் இந்த புராட்டஸ்டன்ட் பிரிவோட பிஷப்ஸ் குருக்கள், சோ அவங்களுடைய நிலை குறித்து பார்க்கும்போது தாய் சபையோட கொள்கைகளை அவங்க சம்மதிச்சு முழு மனசோட சம்மதிச்சு அதை திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டுகிட்டு இருக்காங்களாம். சோ அதனாலதான் பாருங்க, சமீபத்தில் புராட்டஸ்டன்ட் பிஷப் ஒருத்தர் ஒரு பத்திரிகையில கொடுத்த அந்த பிரசங்கத்துல ஒரு வார்த்தை எழுதுறார். சோ என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் நமது தாய் சபை இதுதான் என்பதை, அதாவது கத்தோலிக்க சபை இதுதான் என்பதை நாம ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு, அவள் யாருனா தாய் சபை, அவள் அப்போஸ்தலர் காலத்திலிருந்து உடைக்க முடியாத சரித்திரத்தை அவள் கொண்டவள் அப்படின்னு அங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். பாருங்க, அப்ப இந்த வார்த்தை எல்லாம் உண்மைதான் சகோதர சோதரர். ஏன்னா நமக்கு தெரியும் அங்க அப்போஸ்தலர் காலத்துலதான் என்ன ஆச்சுன்னா, விசுவாச துரோகமும் இந்த அமைப்பு மூலமா அங்க உண்டாயிருச்சு. நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7-8 கூட வாசிக்கலாம்.
அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது.
போதும் போதும். அப்ப அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து, அப்போ சில நாட்களிலேயே அந்த ரகசியம் விசுவாச துரோகம் அங்க முந்தி நேரிடுச்சு. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, அவள் அப்போ சில காலத்திலிருந்து உடக்க முடியாத சரித்திரத்தை கொண்டவள் அப்படின்னு அங்க சொல்றார். தொடர்ச்சியா அந்த புராட்டஸ்டன்ட் குருமார் என்ன சொல்றனா, நாம் மிகவும் உயர்வாக மதிக்கும் மத சம்பந்தமான சத்தியம் மற்றும் கொள்கைகள் அதோட ஒவ்வொரு பகுதிக்கும் களஞ்சியமாக அவளுக்கு நாம் கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு அங்க பேசியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் என்ன பாக்குறோம், சகோதர சோதரி, இன்னைக்கு தாயோட உதவிக்கும் தாய்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் புரோட்டஸ்டன்ட் சபை ரொம்ப ஆசைப்படுறதோட கூடுமானவரை தாயோடு கூட எந்த சமரசத்தையும் செய்து கொள்றதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட தீவிரமா அங்க இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு புரோட்டஸ்டன்ட் பிரிவோட அந்த சீர்திருத்த காலத்தின் கொள்கைகள், அதோட கோட்பாடுகள், அஸ்திபாரம் இது எல்லாமே இன்னைக்கு இல்லாம போயிருச்சு, அது மறக்கப்பட்டு அங்க வருது சகோதர சோதரி. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் பாக்குறப்போ, அதாவது ரோம கத்தோலிக்கம் அவங்க பக்கம் பாக்குறப்போ, அங்க போப் லியோங்கிறவர் 1895 புராட்டஸ்டன்ட் பிரிவுகளை பார்த்து ஒரு லெட்டர் எழுதுறார், ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதுறார்னா, அதாவது சொல்றாரு, இந்த புராட்டஸ்டன்ட் பிரிவை பார்த்து சொல்றாரு, அன்போடு கூட எங்கள் கரங்களை உங்களுக்காக விரித்து கத்தோலிக்க சபையின் தாயின் மாறாத மாற்ற முடியாத ஐக்கியத்துக்குள் உங்களை வரவேற்கிறோம் சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு, அன்பின் ஆவலோடு உங்களுக்காக நீண்ட காலம் காத்திருக்கிறோம் சகோதரர்களே. சகோதரர்களே, எங்கள் வாயின் அழைப்பை காட்டிலும் எங்கள் இருதயத்தில் உங்களை அதிகமாக அழைக்கிறோம் இப்படி சொல்றாரு, அதாவது போப்பு. நெக்ஸ்ட் சொல்றாரு அந்த லெட்டர்லயே தொடர்ந்து என்ன எழுதுறாருனா, மனத்துயர் நிரம்பிய தாயே, பிரிந்து போயிருக்கும் உமது நமது சகோதரர்கள் மகா மேன்மையான மெய்ப்பனாகிய உமது குமாரனின் பிரதிநிதியாம் போப்பினிடத்தில் ஒரே மெய்யான கொள்கையில் அவர்களும் எங்களுடன் வந்து சேரும்படி அவர்களை அழைக்கிறோம். எங்களுக்கு எங்களுடன் ஒன்று சேரும்படி அவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் அப்படின்னு அவர் பேசுறார். அப்ப இதெல்லாம் என்ன பாக்குறோம்னா, சகோதர சகோதரி, சீக்கிரமா இவங்களும் அவங்களோடு கூட, அதாவது இந்த ரெண்டு அமைப்பு ஒண்ணுக்குள்ள ஒன்னாகி ஒருங்கிணைஞ்சு அவங்க கட்டுவார்கள். மறுபடியும் அவங்க ஒருங்கிணைஞ்சவுடன் அங்க உயர்த்தப்படுவாங்க. நீங்க வெளிப்படுத்த விசேஷம் 17:11 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 17:11.
இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாதானும்
போதும். இருந்ததும் இராததுமாகிய மிருகம் எட்டாவது. சோ அந்த எட்டாவதுன்னு நமக்கு நல்லா தெரியும், ஒரு புதிய உத்வேகம், ஒரு புதிய பலம். அப்ப இந்த அமைப்பு என்னன்னா, மறுபடியும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட வல்லமையோடு அதிகாரத்தை ஆளுகையை அங்க பெற்றுக்கொள்வாங்க. சோ தேவன் சொல்றார், அவங்க மறுபடியும் கட்டுவார்கள் அப்படின்னு அங்க சொல்றார். ஆனா தொடர்ந்து மல்கியா வசனத்தை நீங்க கொஞ்சம் போடலாம். மல்கியா வசனம் 1:4.
ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கத்தர், அவர்கள் கட்டுவார்கள்,
அவர்கள் கட்டுவார்கள்,
நான் இடிப்பேன்.
பாத்தீங்களா என்ன சொல்றாரு, அவர்கள் கட்டுவார்கள். சோ தேவன் சொல்றாங்க கட்டுவார்கள், ஆனா நான் என்ன பண்ண போறேன், இடிப்பேன், தகர்த்து போடுவேன், அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது, தே மே பில்ட் பட் ஐ வில் டெமாலிஷ். அவங்க கட்டுவாங்க, நான் அதை என்ன பண்ணுவேன், அழிச்சு போடுவேன்னு சொல்றாரு. அப்ப ஏன் கேட்டீங்கன்னா, அவங்க இந்த அமைப்பு இது ஒரு அக்கிரமத்தின் எல்லை, நம்ம துன்மார்க்க அது துன்மார்க்கத்தின் எல்லையா அங்க இருக்கு. சோ 2 தெசலோனிக்கில் வாசிக்கிறோம், இது ஒரு கேட்டின் மகன் பாவ மனுஷன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சோ அப்போ அதனால தேவன் என்ன சொல்றோம், அவங்க கட்டுவாங்க, நான் அதை அழிச்சு போடுவேன். தொடர்ந்து நம்ம மல்கியா வசனத்துல அங்க வாசிக்கும் போது அங்க சொல்றார் தேவன், இவங்க கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கக்கூடிய ஜனம் என்று அங்க சொல்லப்படுவாங்களாம். அப்ப என்றைக்கும் இந்த அமைப்பு மேல தேவன் கோபம் கொண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு அங்க வாசிக்கிறோம் சகோதர சகோதரர்களே. பாருங்க, தேவனுடைய கோபம் பத்தி நம்ம ஒரு வசனத்துல வாசிக்கிறோம். நீங்க சங்கீதம் 30:5 வாசிக்கலாம்.
அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்.
அவருடைய கோபம், அதுக்கு டைம் பீரியட் எவ்வளவு கொடுக்கிறாரு, ஒரு நிமிஷம். அப்ப அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஆனா இந்த வசனத்துக்கு சகோதர ஏழாம் தூதன் கமெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல் வரக்கூடிய மகா உபத்திரவம் அதுதான் வெளிப்படக்கூடிய தேவனுடைய கோபம். அப்ப ஆனா அந்த கோபத்தோட கால அளவு எவ்வளவு பாத்தீங்கன்னா, அது ஒரு நிமிஷம் தான். அந்த மகாபுத்திரம் தேவன் வெளிப்படுத்தக்கூடிய கோபம், அதோட கால அளவு ஒரு நிமிஷம் அங்க கொடுக்கிறார். ஆனா அவருடைய தயவோ நீடிய வாழ்வா அங்க இருக்கு. ஆனா மல்கியால நம்ம என்ன படிக்கிறோம்னா, இந்த அமைப்பு மேல தேவன் வச்சிட்ட கோபம் அது எவ்வளவு காலம் இருக்குமா, 5 வருஷம், 10 வருஷம் இல்ல, 100, 200 வருஷம் இல்ல, என்றைக்கும் அங்க இருக்கும். அப்ப என்றைக்கு அங்க இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, தேவனுடைய கோபம், தேவனுடைய சினம் இந்த அமைப்பு மேல் வெளிப்படுறதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி, ஏதோமிலும் போஸ்ராவிலும் ஒரு மாபெரும் சங்காரத்தை கொண்டு வரக்கூடியவரா, இந்த அமைப்பை முற்றிலும் அழிவுக்குள்ளாக்கக்கூடிய அதிகாரம் உடையவரா, கர்த்தர் இயேசு தன்னுடைய 2வது பிரசன்னத்துல பிரசன்னமாயிருக்கிறத அங்க அடையாளப்படுத்துறார். அப்ப ஒரு வித்தியாசமான கோணத்துல வெளிப்படுத்துறார் சகோதர சோதரே. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் கூட நம்ம பாக்குறோம், என்ன அப்படின்னா, பாருங்க, பாபிலோனும் அந்திகிறிஸ்து அமைப்பை குறிச்சுக்கிட்டு இருக்கு, அதே சமயம் ஏதோமும் இந்த நாமினல் கிறிஸ்டத்தை குறிக்க அப்படிங்கிறதுக்கு இந்த அமைப்புக்கு வரக்கூடிய அழிவை பத்தி பேசக்கூடிய ரெண்டு வசனங்கள். ஆனா ரெண்டு வசனங்கள் பேரலா அங்க தேவன் கொடுக்கிறார். ஆனா வார்த்தைகள் ஒன்னுல பாபிலோன் கொடுக்கிறார், இன்னொன்னு ஏதோன்னு அங்க கொடுக்கறத நம்ம பாக்குறோம். நீங்க படிங்க எரேமியா 50:13.
கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியற்றதும் பெரும் பாழுமாயிருக்கும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான்.
இதே வசனம் போய் நீங்க எரேமியா 49:17 வாசிக்கலாம்.
அப்படியே ஏதோம் பாழாகும், அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான்.
ரெண்டு ஒரே கான்செப்ட் தான் சகோதர சோதரே, ரெண்டு வசனத்திலும் பேசப்படுகிற ஒரே கான்செப்ட் நாமினல் கிறிஸ்டத்தோட அழிவு. ஆனா ஒரு இடத்துல பாபிலோன்னு அங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார், ஒரு இடத்துல ஏதம்னு அங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப மகா உபத்திரத்துல கர்த்தர் இயேசு இந்த அமைப்பை நிரந்தரமான அழிவுக்கு அங்க கொண்டு வரார் சகோதர சோதரே. ஆனா அந்த சமயத்துல அவருடைய டிரெஸ் அவருடைய வஸ்திரம் அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆதார வசனத்துல வாசிச்சிட்டோம் அங்கே அவருடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கான், சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடுத்தியவராய் வருகிறாராம். நீங்க 63:1
ஏதோமிலும் அதில் உள்ள போர்சா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும்.
போதும் சிஸ்டர், அப்ப சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடுத்தியவராய் அங்க வருகிறாராம். அப்ப இதை திருவள்ளத்தில் நம்ம வாசிக்கும் போது எப்படி அங்க வாசிக்கிறேன்னா, கருஞ்சிவப்பு ஆடை அணிந்தவராய் அங்க வருகிறார்னு அங்க வாசிக்கிறோம். நீங்க பின்னாடி திருவள்ளம் படிச்சு பாருங்க, அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கான், கருஞ்சிவப்பு கலர்ல அங்க இருக்குன்னு அங்க சொல்றாரு சகோதர சோதரே. அப்ப கருஞ்சிவப்பு ஆடை அணிந்தவராய் வருகிறார் அப்படின்னா, கருஞ்சிவப்பு அந்த கலருக்கு நம்ம என்ன ஒரு பொருளை உதாரணத்துக்கு நம்ம காமிக்கலாம், கிரேப் ஃப்ரூட்ஸ் அதை கொடுக்கலாம் பாத்தீங்களா, கிரேப் ஃப்ரூட்ஸ், திராட்சை பழம், திராட்சை பழம் கருப்பா இருக்குங்களா சிவப்பா இருக்குங்களா, கருஞ்சிவப்பு இல்லைங்களா, பச்சை கலர்ல இருக்குன்னு சொல்லிடுறாதீங்க. அப்ப கருஞ்சிவப்பு, சோ இந்த மாதிரி அவருடைய வஸ்திரங்கள் இருக்காம் சகோதர சகோதரி. அப்ப பாருங்க இன்னைக்கு கையில உங்க கையில கிரேப் ஃப்ரூட்ஸ வாங்கி நல்லா கசக்கி புளிஞ்சு இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ல தேய்ச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரி அவருடைய வஸ்திரம் முழுசும் கருஞ்சிவப்பு கலர்ல அங்க இருக்குதான். அப்போ பாருங்க சகோதர சோதரே, கர்த்தரின் வஸ்திரம் கருஞ்சிவப்புல காணப்பட்டிருக்கு, அது ஏன், அது என்ன அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, சோ அது ஒரு கேள்வி. அப்ப அந்த கேள்வி ஏசாயா தீர்க்கதரிசிக்கே வந்துருச்சு, அதனாலதான் அங்க கேக்குறாரு. நீங்க 2வது வசனம் வாசிக்கலாம்.
உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது. என்ன
பாருங்க, உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன். சோ அது திருவள்ளத்துல வாசிக்கும் போது திராட்சை பிழியும் ஆலையில் மிதிக்கிறவன் போல் இருப்பதேன் அப்படின்னு நாங்க வாசிக்கிறோம். இப்ப கர்த்தர் அதுக்கு தீர்க்கதரிசி கேட்கிற கேள்விக்கு அங்க பதில் கொடுக்கிறார். 3வது வசனத்துல வாசிங்க.
நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை, நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன், அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன்.
அப்ப இந்த வஸ்திரங்கள்லாம் இந்த அமைப்பு அழிவுக்கு கொண்டு வரும்போது அவருடைய கோபம் இந்த அமைப்பின் மேல் வெளிப்படுறத அங்க அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த 3வது வசனத்துல நம்ம திருவள்ளத்துல படிக்கும் போது எப்படி படிக்கிறோம்னா, நான் ஒருவனாய் திராட்சை பிழியும் ஆலையில் மிதித்தேன், நான் என் கோபத்தில் அவர்களை மிதித்து என் உக்கரத்தில் அவர்களை நசுக்கி போட்டேன், அதனால என் ட்ரெஸ் எல்லாம் இங்க கரைப்படுத்திக் கொண்டேன் அப்படின்னு அங்க சொல்றார் சகோதர சோதரே. அப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்றாரோ, இந்த அமைப்பை திராட்சை பிழியின் ஆலையில் மிதித்தேன் அப்படின்னு அங்க சொல்றார். அப்போ இந்த திராட்சை பிழியில் ஆலையில் மிதித்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா, பாருங்க இந்த வார்த்தை என்ன அடையாளப்படுத்துதுன்னா, ஆலையில மிதிக்கிறது இது அறுவடையின் வேலையோட கடைசி அம்சத்தை அங்க குறிக்கும், அறுவடை வேலையின் கடைசி அம்சம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு வேலைகள் இருக்கு, முதல்ல அறுக்கப்படணும், ரெண்டாவது ஸ்டோரேஜ் பண்ணணும், அறுக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு மூணாவது தான் என்ன பண்ணப்படுதுன்னா, அது திராட்சைப்பொடி ஆலையில போட்டு அது மிதிக்கப்படும் சகோதர சோதரே. ஆனா அதே சமயம் கர்த்தர் இயேசு இங்க ஆலையில போட்டு மிதிக்கக்கூடிய அந்த திராட்சை பழங்கள் அது எங்கிருந்து எந்த திராட்சை செடியிலிருந்து அங்க அறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சதான் கத்திரி இயேசு ஒரு உண்மையில அங்க சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் சபையை பார்த்து சொல்றார், நீங்க என்னோட பிரான்சஸ், நீங்க என்னுடைய கிளைகள் அப்படின்னு அங்க சொல்றார். அப்ப கத்திரி இயேசு மெய்யான திராட்சை செடினா ஒரு பொய்யான திராட்சை செடி கூட அங்க இருக்கு, நமக்கு இது தெரிஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள் தான். அப்போ அதுக்கு கூட பிரான்சஸ் இருக்கும், அதுல இருந்து கூட ஃப்ரூட்ஸ் கூட அங்க கிடைக்கு. அப்ப இந்த பொய்யான திராட்சை செடி அதனுடைய கனிகள் இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்த விசேஷம் 14வது அதிகாரம் 18 இருந்து 19:20 நம்ம அங்க வாசிக்கிறோம். வாசிங்க.
அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான்.
போதும் சிஸ்டர், நீங்க பின்னாடி படிச்சு பாருங்க, நமக்கு டைம் இல்ல. அப்போ வசனத்துல பாக்குறோம், இங்க அறுக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு பின்னாடி தேவனுடைய கோபாக்கினை அப்படிங்கிற ஆலையில மிதிக்கப்படுகிற அந்த ஃப்ரூட்ஸ், இது வந்து பூமியின் திராட்சை பழங்கள். அப்ப இது நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய பாயிண்ட் தான் சகோதர சோதரர். ஏன்னா இந்த சுவிசேஷ யுகத்துல அப்போஸ்தலருக்கு பின்னாடி உருவாயிட்ட இந்த போலி கிறிஸ்தவ அமைப்பு இதுதான் அந்த பொய்யான திராட்சை செடி. அப்ப அதுக்கு கிளைகள் கூட அங்க இருக்கு. நெக்ஸ்ட், அது அந்த திராட்சடியிலிருந்து என்ன வருதுன்னா பொய்யான திராட்சை பழங்கள் கூட அங்க வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் என்ன அடையாளம்னா, இந்த அமைப்பு அந்திகிறிஸ்த அமைப்பு இதனுடைய பல பிரிவுகள். நெக்ஸ்ட், அங்க இருக்கிற மத போதகர்கள் அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய மோசமான கனிகளாகிய அந்த கள்ள உபதேசம், சுயநலம், வஞ்சனை, இதுதான் அதோட கிரியைகள். அப்ப இதுக்கெல்லாம் முடிவு என்னதான் இருக்குன்னா, அது ஆலையில் போட்டு மிதிக்கப்படக்கூடிய விஷயம் சகோதர சோதரே. அப்ப கர்த்தர் ஒருவராய் இந்த ஆலையை மிதிக்கிறாராம். அப்ப ஒருவராய் ஆலையை மிதிக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன அடையப்படுத்துதுன்னா சகோதர சோதரே, இந்த போலி அமைப்பின் மேல் வரக்கூடிய அழிவு, அதை சார்ந்து அந்த அமைப்புக்கு ஆதரவு வரக்கூடிய எல்லா ஜாதிகளையும் வீழ்த்துறதுக்கு அங்க பயன்படுத்தக்கூடிய வல்லமை, அது வந்துட்டு முழுக்க முழுக்க தெய்வீக வல்லமையா அங்க இருக்கும். சோ அதுதான் இந்த பகுதி ஒருவராய் ஆலயம் மிதித்தேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடையாளமா அங்க பாக்குறோம். ஏன்னா கர்த்தர் இயேசுவின் கையில் அந்த வல்லமை இருக்கு. அவர் இரண்டாம் மந்திரத்துல அந்த வல்லமை அவர் கரத்திலிருந்து வெளிப்படும். எந்த ஒரு மனுஷிக வல்லமையோ இயந்திர வல்லமையோ இந்த அமைப்புக்கு அங்க கொண்டு வரப்போறதில்ல. சோ தேவனுடைய வல்லமை கர்த்தர் இயேசு மூலமா வெளிப்பட்டு இந்த அமைப்பை தண்டிக்கும் சகோதர சகோதரே. அப்ப தேவன் ஏன் இந்த அமைப்பு மேல இவ்வளவு உக்கரமான கோபம் அங்க இருந்துகிட்டு இருக்கு, குறிப்பா கர்த்தர் இயேசுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏசாயா 34:6 மற்றும் 8 வாசிங்க.
போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் ரத்தத்தினாலே திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தினாலும் ஆட்டு கடாக்களுடைய குண்டி காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அது கர்த்தர் பழி வாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம்.
இது கர்த்தர் பழி வாங்கும் நாளாம், சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷமா. அப்ப சீயோனுக்காக அங்க வழக்காடுகிறார், சீயோனுக்காக இந்த அமைப்பை பழி வாங்குறார் சகோதர சோதரே. இந்த அமைப்பை ஏன் அழிவுக்கு கொண்டு வரார், அதோட முக்கிய ரீசன் என்னன்னா சீயோனுக்காக. ஏன்னா சீயோன் தேவனுடைய திருச்சபை பரிசுத்தவான்கள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த சத்தியத்துக்காகவும் நீதிக்காகவும் இந்த சுவிசேஷகம் முழுவதும் இந்த அமைப்புக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்துக்காக தங்களை எதிர்ப்பவர் கையில தூஷிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டாங்க. அப்ப இதெல்லாம் கர்த்தர் ரொம்ப நாளா கூர்ந்து கவனிச்சிட்டு வந்தார். ஆனா ஒரு ஞானமான காரணத்தினால என்ன பண்ணாருன்னா அது தாமதம் செஞ்சார். ஆனா இப்ப என்னாச்சுன்னா, இந்த அமைப்புக்கு ஒரு நீதியை சரி கட்டக்கூடிய வேலை அங்க வந்துருச்சு சகோதர சகோதரி. சோ அதான் வசனம் எரேமியால 51:24 நம்ம வாசிக்கிறோம், சியோனில் செய்த அவர்கள் எல்லா பொல்லாப்புக்காகவும் நான் அவர்களை என்ன பண்ணுவேன்னா பழி வாங்குவேன் அப்படின்னு அங்க சொல்றார் சகோதர சோதரே. அப்ப இந்த கள்ள சபை என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகளை சியோனை சபையை அளவற்ற கொடுமையினால அங்க துன்புறுத்தினாங்க. சோ அப்போ தேவன் இப்ப என்ன பண்ண போறா, இந்த அமைப்புகளுக்கு இதோட கிரியைகளுக்கு தக்கபடி அங்க பழி வாங்க போறார். அப்ப பாருங்க, அதை நம்ம பாக்குறோம் இந்த விஷயம். அப்ப இருண்ட யுகம் சொல்லப்படக்கூடிய அந்த காலப்பகுதியில இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை அரசாங்கத்தை தேவன் பேரனால கர்த்தர் இயேசுவின் பேரனால வற்புறுத்தி வாங்கிட்டு அதன் சுயபலத்தால ஆட்சி செய்து அவருடைய அவங்களுடைய ஆட்சி காலத்துல ரொம்ப கொடூரத்தனத்துடன் திருச்சபை மேல அங்க தன்னுடைய வெறியை அங்க காமிச்சிட்டாங்க சகோதர சகோதரி. சோ இதுக்கான வசன பகுதிகள் அங்க இருக்கு, நீங்க குறிச்சு வச்சுக்கிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:24 மற்றும் ஏசாயா 59:18 இந்த வசன பகுதிகள்லாம் இருக்கு, நீங்க பின்னாடி பாருங்க. அப்ப மனசுக்கு தோணி விதத்திலாம் இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா, பரிசுத்தவான்களை அவங்களுடைய ஆட்சி காலத்துல அங்க எரிக்கவும் கொலை செய்யவும் சித்திரவேத செய்யவும் இந்த அமைப்பு அங்க செஞ்சிட்டு. அப்ப தேவன் இப்ப என்ன பண்ண போறானா, இந்த அமைப்போட கிரிகளுக்கு தக்கபடி இப்ப ரெட்டிப்பான தண்டனை அங்க கொடுக்கக்கூடிய காலம் அங்க வந்துருச்சு. சரிக்கு சரியான தண்டனை அங்க கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த அமைப்போட புரோட்டஸ்டன்ட் அங்க ஜாயின் பண்ணும்போது ஒட்டுமொத்த பெயர் கிறிஸ்தவ மண்டலமும் ஒரு முழு அளவிலான நீதியான தண்டனை இந்த அமைப்பு மேல அங்க வரும் சகோதர சகோதரர்களே. அப்ப இந்த நீதியான தண்டனை இந்த அமைப்பு மேல எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏசாயா 34:5-6 படிங்க.
வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது, இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ட்ராவிலே கத்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கத்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தினாலும் ஆட்டு கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும்.
ஏதோமிலே ஒரு சங்காரம், போஸ்ராவிலே ஒரு யாகம், இந்த அமைப்புக்கு கொண்டு வரக்கூடிய அந்த அழிவை பத்தி அங்க அருமையா அடையாளப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள். அப்ப பாருங்க சகோதர சகோதரே, இந்த சங்காரத்துல, இந்த மாபெரும் சங்காரத்துல சங்காரம் செய்ய போற கர்த்தர் அவர் ஆட்டுக்கடாக்களையும் அப்புறம் ஆட்டுக்குட்டிகளையும் அங்க வெட்டுகிறாராம். அப்ப இந்த ஆட்டுக்கடாக்கள் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நாமினல் கிறிஸ்டத்தோட டினாமினேஷன் எல்லா கலைகள் கட்டுகள் இந்த வகுப்பார அங்க குறிக்கிறாங்க. அதே சமயம் ஆட்டுக்குட்டிகள் யாருக்கு அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஆச்சரியம், இது திரள் கூட்டத்தாருக்கு அடையாளம் சகோதர சகோதரே. அப்ப இங்க என்ன ஆச்சரியம் பார்க்கும்போது, இந்த ஏதோமுக்கும் போஸ்ராவுக்கும் வரக்கூடிய சங்காரத்துல சங்காரம் செய்ய போற கர்த்தர் ஆட்டுக்குட்டிகளாகிய திரளான கூட்டத்தாரையும் என்ன பண்றாராம், வெட்டுறாராம். அப்ப இது ஏன் திரளான கூட்டத்தாரும் வெட்டப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இது ஏன் அப்படின்னா சகோதர சகோதரே, இவங்க ஒரு மேலான அழைப்புக்குரிய வாய்ப்புக்குள்ள வந்துட்டு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துல ஓடாம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை அலட்சியப்படுத்துறதுனால வரப்போகிற அந்த சங்காரம், அதாவது மகா உபத்திரவம், அந்த உபத்திரவத்தில் அங்க சிக்கி கொள்ள போறாங்க. அப்படி சிக்கி தங்களுடைய பொருத்தங்களை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைக்கு அங்க தள்ளப்படுவாங்க சகோதர சகோதரி. ஆனா சகோதரர் இவர்கள் கூட என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தவான்கள்னு அங்க குறிப்பிடுறார். சோ ஏன்னா இவங்க என்ன பண்ணனா, கர்த்தரை முழுசும் புறக்கணிக்கல, அதே சமயம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ள ஒரு தேர்ந்த செம்மறி ஆடுகளாக காணப்பட்டு இந்த மகா உபத்திரவத்துல தப்பித்துக் கொள்றதுக்கு ஏதுவா இவங்களுடைய ஜீவியம் அங்க உண்மை இல்லாம அங்க போயிருச்சு சகோதர சகோதரே. அப்ப இங்க என்ன பாக்குறோம்னா, ஏதோமின் மேலும் போஸ்ராவின் மீது வரக்கூடிய அந்த மாபெரும் அழிவுல இந்த மகா உபத்திரவத்துல ஆட்டுக்குட்டிகளான திரள் கூட்டத்தாரும் அங்க சிக்கிக் கொள்வார்கள். சோ அதான் வெளிப்படுத்த விசேஷம் 7:14 வாசிக்கிறோம், மகா உபத்திரவத்திலிருந்து இவங்க வாராங்களாம், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து இவர்கள் வாரார்கள் சொல்லி நம்ம அங்க வாசிக்கிறோம். அப்ப பாருங்க சகோதர சகோதரே, வரப்போற அந்த சங்காரத்துல இந்த திரள் கூட்டத்தார் கூட அங்கு சிக்கிக் கொள்றாங்க. அதுக்கு இன்னும் சில காரணம் நம்ம பார்க்கும்போது, ரீப்ரின்ஸ் நம்பர் 58:64 சகோதரர் கொடுக்கிறார் இந்த திரள் கூட்டத்தாருடைய நிலை இந்த மாதிரி ஏன் ஆகி போயிருதுன்னா, தாங்கள் ஜீவிக்கக்கூடிய அனுக்கிரக நாட்கள்ல ரட்சண்ய நாள்ல ஆவியில குளிர்ந்து வெதுவெதுப்பா இருந்துகிட்டு இவங்க தாங்கள் செய்து கொண்ட பொருத்தனையை உடன்படிக்கையின்படி பழித்து செலுத்துறதுக்கு பயந்துட்டு மரண பயத்துல அங்க பின்வாங்கிடுறாங்களாம். சோ இவங்கல சிலர் பிசினஸ் நஷ்டம் ஏற்படும் சொல்லி பயந்துக்கிறாங்க, சிலர் சமுதாய அந்தஸ்து இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க, சிலர் இந்த உலகத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் இதெல்லாம் இழந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அங்க பயந்துக்கிறாங்க. சோ இப்படி பயந்துகிட்டு இந்த உலகத்தோடும் உலகத்தின் ஆவியோடும் ஒரு காம்பிரமைஸ் சமாதானம் அங்க செஞ்சு கொள்றாங்க. சோ ஆனா பாருங்க, இவங்களை பத்தி பார்க்கும்போது இவங்க கர்த்தரை மறுதளிக்கல, அதே சமயம் இவங்கள சிலர் கர்த்தருக்காக மறிக்கிறதுக்கு கூட, சத்தியத்துக்காக மறிக்கிறதுக்கு கூட அவங்க தயாரா அங்க இருப்பாங்களாம். சோ அப்ப பாருங்க, ஆனா டைம் அவங்க உபயோகப்படுத்த மாட்டாங்க சகோதர சகோதரர்களே. அப்ப இந்த ஒரு மனநிலை அவங்க இருக்கிறதுனாலதான், அதாவது கர்த்தருக்கு மறிக்கவும் அவருக்காக அவருக்கு மறுதளிக்கிறத காட்டிலும் மறிக்கிறதுக்கு கூட தாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தேவன் பாக்குறதுனால, சோ தேவன் என்ன பண்றாராம், அந்த மகா உபத்திரவத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாராம், உதவி செய்யறாராம். அது எப்படி உதவி செய்யறாராம், வற்புறுத்தி அங்க உதவி செய்யறாராம். அப்ப அந்த மகா உபத்திரவத்துல இவங்க அந்த டைம்ல கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த உதவினால ஒரு சரியான மனப்பான்மைங்க அடைஞ்சிட்டு, சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தீமை எதிர்த்து அந்திகிறிஸ்த அமைப்பை எதிர்த்து அவங்க ஜெயம் கொண்டவரா அங்க மாறுவாங்க சகோதர சகோதரே. அப்ப மகா உபத்திரவத்துல முடிவடைய போகிற இந்த யுகத்தின் முடிவுல அவங்க முன்னாடி அவங்க பூமிக்குரிய நாட்கள்ல என்னென்ன பயங்கள்லாம் இருந்துச்சோ அந்த பயங்கள் எல்லாம் அந்த டைம்ல அங்க விரட்டிட்டு, சோ ரெட்டிப்பான பலம் வாங்கிட்டு தங்களுடைய ஜீவனை, பூமிக்குரிய ஜீவனை ரொம்ப அருமையா எண்ணாம கர்த்தரையும் சத்தியத்தையும் மறுதளிக்கிறத காட்டிலும், சோ மரணமே மேல் அப்படின்னு சொல்லி தங்களை மரணத்துக்கு அங்க உட்படுத்திக் கொள்வாங்க. சோ கடைசியா அவங்களுக்கு என்று வைக்கப்பட்ட அந்த தூதர்களுக்கான சுபாவம், அதோட ஆசீர்வாதங்களை அங்க சுந்தரிச்சு கொள்வாங்க சகோதர சகோதரர்களை. அப்ப இவங்களை பத்தி சகோதரர் குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்கினின் மத்தியில கர்த்தர் இவங்களுக்கு வற்புறுத்தி அங்க உதவி செய்யறாராம், அதாவது சரி வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க உங்க உடன்படிக்கைய இந்த சூழலை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஹெல்ப் பண்றாராம் சகோதர சோதர. ஏன்னா தேவனுடைய உதவி ஹெல்ப் இல்லாம ஒருத்தர் இந்த ஓட்டத்தை முடிக்க முடியாது, அது திரள் கூட்டமா இருந்தாலும் கூட சகோதர சகோதரர்களே. அதனாலதான் 1 Corinthians 3:15 வாசிக்கிறோம், அவங்க ஒரு அக்கினியில அகப்பட்டுக் கொள்றாங்க.
ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் கட்டப்பட்டு தப்பினது போல.
அக்னியில அகப்பட்டுக் கொள்றாங்க. அக்னிங்கிறது இந்த மகா உபத்திரவம், வரப்போகிற மகா உபத்திரவமாக அக்னி. அப்ப இந்த ஏதோமாகிய இந்த அந்திகிறிஸ்த அமைப்புக்கு வரக்கூடிய மிகப்பெரிய அந்த அக்னியில இவங்களும் அகப்பட்டுக் கொள்றாங்க. இந்த ஆட்டுக்குட்டிகளான திரள் கூட்டத்தார் அகப்பட்டு பின்னாடி அதுல இருந்து தப்பிதான் அந்த ரட்சிப்பை அங்க சுதந்திரிச்சுக் கொள்றாங்க. ஆனா இந்த டைம்ல சீயோனை குறித்து, கடைசியா சீயோனை குறித்து, திருச்சபை குறித்து நம்ம பார்க்கும்போது, சோ திருச்சபை இந்த வரப்போகிற மகா உபத்திரவத்துக்கு முன்னாடியே, இந்த மாபெரும் அக்கினி அழிவுக்கு முன்னாடியே, இவங்கள் தங்களுடைய உடன்படிக்கையை, ஓட்டத்தை முடிச்சிருப்பாங்க, நிறைவேற்றி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த அனுக்கிரக நாட்கள்ல தேவனோடு கூட தாழ்மையா நடந்து அவருடைய வார்த்தைகளை தங்களுக்கு ஆலோசனையா, அவருடைய ஆவியை தங்களுக்கு வழிகாட்டியா வச்சிருப்பாங்க. தொடர்ந்து இந்த மாபெரும் கலையான அமைப்புகளோட குணாதிசயத்தை கொஞ்சம் கூட தங்களுக்குள்ள சேர்த்துக் கொள்ளாம, குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தோட தன்மை, இந்த காலத்தோட முக்கியத்துவம் அதெல்லாம் உணர்ந்துகிட்டு, இதுதான் அனுக்கிரக வேலை, இதுதான் அனுக்கிரக நாட்கள் அப்படின்னு நிதானிச்சுட்டு, ஒரு புத்தியுள்ள கணிகளா தங்களுடைய பலியை நிறைவேற்றி முடிப்பாங்க சகோதர சாதலை. அதே சமயம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல இப்ப ஏற்பட்ட மாபெரும் அக்கினி வரப்போறது குறிச்சும், இந்த பொல்லாத அமைப்புகளின் அழிவு குறிச்சும், இதுக்கு பின்னாடிலாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய மகிமையான ராஜ்யம் வரப்போகுது அப்படிங்கறத அறிவிக்கக்கூடியவர்களா அங்க இருப்பாங்க சகோதர சகோதரர். அப்ப சீயோன் திருச்சபை இந்த நாட்கள்ல கடுமையான சோதனை குழப்பம் வரும்போது, தேவனே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைமானவர், சோ இந்த வாக்கு தத்தங்களால தங்களுடைய இருதயங்களை நிரப்பிட்டு தங்கள் பொறுத்துணையை நிறைவேற்றி இந்த அனுக்கிரக காலத்திலேயே, இந்த ஒரு ஏற்ற காலத்திலே தங்களுடைய ஓட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிருப்பாங்க. சோ அதுக்கு பின்னாடி என்ன பாக்குறோம்னா, நீங்க உபதியா 21வது வசனத்தை வாசிக்கலாம்.
நியாயம் தீர்ப்பதற்காக ரட்சகர்கள் சீயோனின் பர்வதத்திலே வந்தேறுவார்கள்.
ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்க்க ரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்ப கர்த்தர் இயேசு மற்றும் முழு சபையும் இணைஞ்சு இந்த ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பார்களாம். அப்ப ஏசாவின் பர்வதம் குறித்து நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்த ஏதோம் இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம், அப்ப இதோட முழுமையான அழிவை கொண்டு வருவாங்க கர்த்தர் இயேசு முழு திருச்சபையும் சகோதர சகோதரர்களே. அப்ப நம்ம கடைசியா என்ன பாக்குறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 18 நீங்க கடைசியா வாசிக்கலாம்.
பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள்.
போதும். அப்ப இந்த வார்த்தை ரொம்ப பரிச்சயமான வார்த்தை, ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டுதான் இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கிறோம். அப்ப அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்ப கேட்ட இந்த ஒரு சத்தத்தை கேட்டு இப்ப நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனா வெளியே வந்தாச்சு, ஆனா நம்ம முழுசா வெளியே வந்துட்டோமா? சேனா இப்ப நம்ம யோசிக்கணும் சகோதர சோதரே. அப்ப வெளியே வந்துட்டு நமக்குள்ள கூட அவளோட ஆவி, பாபிலோனிய ஆவி, அதாவது சத்தியத்தின் போதனையின் அடிப்படையில் தான் வெளியே வந்திருக்குமே தவிர அந்த விஷயங்கள் அதை பார்க்கணும் சகோதர சோதரே. அப்ப வெளியே வந்துட்டு நமக்குள்ள அந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், மாம்சத்துக்கு அடுத்த இந்த பூமிக்குரிய காரியங்கள், அதன் மேல ஒரு ஆர்வத்தோட ஒரு பசியோட நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம மத்தியில் கூட ஒரு பதவி பெருமை அது மேல ஒரு ஆர்வம், அது மேல ஒரு தீவிரம் கொண்டுகிட்டு இருந்தோம்னா, நாம இன்னும் முழுசா வரலன்னு அங்க சொல்ல முடியும். ஏன் கேட்டீங்கன்னா சகோதர சோலே, நாம இந்த மிதப்பெறானவர்கள் அப்படிங்கிற சிலாக்கியத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட இந்த நிமித்தமா அங்க வந்துடும். இந்த பூமிக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய மேன்மை பதவி, இதை தேடக்கூடிய விஷயத்தினால, ஏன்னா நம்ம இங்க பாக்குறோம் இந்த ஏதோ உருவத்தில் பார்க்கும்போது சகோதரர் குறிப்பிடுறார், இந்த பரம அழைப்புக்குள்ள வந்துட்டு பின்னாடி புத்தி இல்லாத கன்னிகைகளா மாறிட்டு கடைசியில தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய முதற் பேரானவர்கள் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டு புலம்பி தவிக்கிற திரள் கூட்டத்தாரை கூட இந்த ஏதோங்கிற வார்த்தை அங்க அடையாளப்படுத்துது சகோதர சகோதரர்களே. சோ கடைசியா ஒரு வசனம் நீங்க படிக்கலாம், லூக்கா 21:36.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்கள் என்றார்.
பாருங்க, இனி சம்பவிக்க போற இவளுக்கெல்லாம் தப்பி தேவனுடைய குமாரனாக கர்த்தர் இயேசுக்கு முன்பாக நாம கரதிரையற்றவர்களா, பிழையில்லாதவர்களா, சமாதானத்தோட அவர் சந்நிதியில காணப்படுறதுக்கு நாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருந்து ஜாக்கிரதையா இருப்போம். சோ காலத்தை உணர்ந்திருப்போம். நம் கர்த்தரோ நம்மை வலுவாதபடி நம்மை காத்து தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் வேலையை நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்துட்ட பிதாவாகி தேவனுக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதராகிய கன்வென்ஷன் கமிட்டியில் உள்ள அருமையான சகோதரருக்கு கூட என்னுடைய அன்பையும் நன்றியும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமே.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏதோமின் சங்காரம் என்கிறதான இந்த இரண்டாவது சத்திய உரையிலே நிழலும் பொருளுமாக சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஏராளமான தேவனுடைய தெய்வீகம் திட்டம் சார்ந்ததான காரியங்களை நாம் கவனித்து பார்த்தோம். இதில் குறிப்பிடும்படியாக நமக்கு இருக்கக்கூடியதான பாடம் என்னவென்றால், அந்த பாபிலோன் அல்லது அந்த ஏதோம், அந்த போஸ்ரா, இவைகள் அழிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தது அவைகளை அந்த நகர் குறித்ததான அவருடைய மேன்மையான நிலை, அல்லது அந்த நிலையை குறித்ததான மேன்மை அவர்களுக்குள்ளார காணப்பட்டபடினாலே அது தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிறது. அப்படி தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் தேவன் அங்கு எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சகோதர சகோதரர், நம்முடைய நிலையை குறித்து நாம் உணர்ந்து பார்த்து இப்படி ஒருவேளை மேன்மையை பாராட்டக்கூடியதான விஷயங்கள் ஏதாவது இருக்குமே ஆனால் அவைகளை தவிர்த்து தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றதான அந்த காலத்திலே சரியான ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த இரண்டாவது பாடத்திலேயும் ஒரு எச்சரிப்பும் மற்றும் நம்மை ஆவிக்குரிய நிலையிலே நாம் சரி செய்து கொள்வதற்கான ஒரு பாடமாக கூட அமைந்திருந்தது. இந்த பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருந்தபடினாலே தேவனுக்கு நம்முடைய கர்த்தர் மூலமாக நாம் நன்றிகளை எடுப்போம். பாடத்தை கொடுத்ததான சகோதரருக்கு கூட நம்முடைய கூடுகை சார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.